ஓம் சாந்தி. ஜனவரி 14, 2026 காலை முரளி வாசுதாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மென்மையான வழிகாட்டல்களை தொடர்ந்தும் ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றுங்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே சிறிவிடுங்கள். நீங்கள் மாயையினால் தாக்கப்பட மாட்டீர்கள். கேள்வி: ஒரு மென்மையான அந்தஸ்தை பெறுவதற்கான அடிப்படை என்ன? பதில்: மென்மையான அந்தஸ்தை பெறுவதற்கு தந்தையின் வழிகாட்டல்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். தந்தையிடமிருந்து குழந்தைகளாகி நீங்கள் வழிகாட்டல்களை பெற்றவுடன் மேலும் சிந்திக்காது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 2. இந்த ஆன்மீக கல்வியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் மரணிக்கின்ற பொழுது இந்த உலகமே உங்களுக்கு மரணிக்கின்றது. அப்பொழுது மாத்திரமே உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். ஆடல்: உங்களை கண்டுகொண்டதால் நாங்கள் முழு உலகையும் கண்டுகொண்டோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பாடுகின்ற பாடலை கேட்டீர்கள். தந்தை அதன் அர்த்தத்தை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது உங்கள் எல்லையற்ற ஆசையை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த ராஜ்யத்தை எங்களிடமிருந்து எவரும் அபகரிக்க முடியாது. பலர் பாரத ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள். முஸ்லிம்கள் அதை கைப்பற்றினார்கள். பிரிட்டானியர்களும் அதை கைப்பற்றினார்கள். உண்மையில் ராவணனே முதலில் அதை அபகரித்தான். ஏனெனில் அவர்கள் அசுர கட்டளைகளை பின்பற்றினார்கள். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள் என்ற குரங்குகளின் வடிவத்தில் ஏதோ முக்கியத்துவம் இருக்க வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு பக்கத்தில் தந்தையை அறியாத ராவணனின் அசுர சமுதாயம் உள்ளது. மறுபக்கத்தில் குழந்தைகளாகி நீங்கள் இருக்கின்றீர்கள். முன்னர் நீங்கள் இதையும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை இவரை பற்றி பேசுகின்றார். ஏனெனில் அவரும் அதிக அளவு பக்தி செய்துள்ளார். இது அவரது பல பிரிவுகளின் இறுதி பிரிவியாகும். இவர் முதலில் தூய்மையாக இருந்தார். அவர் இப்பொழுது தூய்மையற்றவராகிவிட்டார். நான் அவரை அறிவேன். நீங்கள் இப்பொழுது வேறு எவர் கூறுவதையும் கேட்கக்கூடாது. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகி உங்களுடன் பேசுகின்றேன். ஆம், நீங்கள் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து வரும்பொழுது நான் அவர்களுடன் சிறிதளவு பேசுகின்றேன். முதலாவது விஷயம் தூய்மையாகுவதாகும். அப்பொழுது மாத்திரமே உங்களுடைய புத்தியால் எதனையும் கிரகிக்க முடியும். இங்கே உள்ள சட்டங்கள் மிகவும் கடுமையானவை. முன்னர் உங்களுக்கு 7 நாட்கள் பட்டியல் இருக்க வேண்டும் என்றும் வேறு எவரையும் நினைவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. நீங்கள் எவருக்கும் ஒரு கடிதமும் எழுத முடியாது. நீங்கள் எங்கே வசித்தாலும் நாள் முழுவதும் பட்டியல் நினைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பட்டியின் போது கற்று பின்னர் வெளியே செல்கின்றீர்கள். சிலர் இந்த ஞானத்தால் ஆச்சரியமடைகிறார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கூறி பின்னர் மாயை வந்ததும் ஓடிவிடுகிறார்கள். இந்த இலக்கு மிகவும் உயர்ந்தது. அவர்கள் தந்தை கூறுவதை கேட்பதில்லை. அவர் கூறுகின்றார், நீங்கள் ஓய்வு சிதியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஏன் ஒன்றுமில்லாததற்கு மற்றவர்களை சிக்கிக் கொள்கிறீர்கள்? இந்த ஆன்மீக கல்வியில் உங்களை ஈடுபடுத்துங்கள். நீங்கள் முற்றிலுமாகவே வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் மரணிக்கின்ற பொழுது இந்த உலகமே உங்களுக்கு மரணிக்கின்றது. அப்பொழுது மாத்திரமே உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக மாறுவதே உங்களது முயற்சியாகும். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். ஆனால் இதற்கும் தைரியம் தேவை. இது அதை பற்றி பேசுகின்ற விஷயம் அல்ல. பற்று என்னும் இழையும் குறைந்ததல்ல. நீங்கள் பற்றுகள் அனைத்தையும் அழிக்க வேண்டும். என்னுடையது ஒரு சிவபாபாவை மாத்திரமே இன்றி வேறு எவரும் அல்ல. நான் பாபாவிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபொழுதும் நன்றி கொடுக்க மாட்டேன். நீங்கள் கடவுளிடம் வருகின்ற பொழுது மாயை உங்களை தனியே விட மாட்டாள். அவள் உங்களை வீழ்த்துவதற்கு பெருமளவு முயற்சி செய்வார். நீங்கள் ஒரு பிரத்யேகமான மருந்தை எடுக்கின்ற பொழுது அனைத்து வியாதிகளும் முதலில் வெளியாகும் என மூலிகை வைத்தியர்களும் கூறுகின்றார்கள். நீங்கள் அது பற்றி பயப்படக்கூடாது. இங்கும் அதை போன்றே உள்ளது. மாயை உங்களை பெருமளவு தொந்தரவு செய்து உங்களுடைய ஓய்வு நிலையிலும் விகாரமான எண்ணங்களை கொண்டு வருவார். அப்போது பற்று அதிகரிக்கும். இவை அனைத்தும் நடக்கும் என பாபா முன்னரே உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் வாழும் வரை மாயையின் குத்துச்சண்டை தொடரும். மாயையும் மிகவும் பலமானவளாகி உங்களை விட்டுவிட மாட்டார். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. விகாரமான எண்ணங்களை உங்களுக்கு கொண்டு வர வேண்டாம் என நான் மாயையிடம் கூற மாட்டேன். பலர் எழுதுகிறார்கள், பாபா கருணை காட்டுங்கள். நான் அவ்விதமாக எவர் மீதும் கருணை காட்டுவதில்லை. இங்கு நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நான் கருணை காட்டியிருந்தால் அனைவரும் சக்கரவர்த்திகள் ஆகுவார்கள். அது நாடகத்தில் இல்லை. அனைத்து சமயங்களை சார்ந்தவர்களும் வருகிறார்கள். மற்ற சமயங்களுக்கு மாற்றப்பட்ட அனைவரும் வெளிப்படுவார்கள். மர கன்று நாட்டப்படுகிறது. இதற்கு பெருமளவு முயற்சி எடுக்கிறது. புதியவர்கள் வருகின்ற பொழுது அவர்களிடம் தந்தையை நினைவு செய்யுமாறு கூறுங்கள். கடவுள் சிவன் பேசுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகின்றார். எண்ணற்ற அபிப்பிராயங்களும் கதைகள். நீங்கள் இதை உங்களின் புத்தியில் மிக நன்றாக பதிய செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருந்தீர்கள். தந்தை இப்பொழுது நீங்கள் எவ்வாறு தூய்மை ஆகலாம் என கூறுகின்றார். ஒரு கல்பத்திற்கு முன்னரும் அவர் உங்களுக்கு கூறினார், சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஷரீர சமயங்கள் அனைத்தையும் துறந்து மரணித்து வாழுங்கள். ஒரே ஒரு தந்தையாகி என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நான் அனைவருக்கும் சத்கதி அருள வந்திருக்கின்றேன். பாரத மக்கள் மாத்திரமே மேன்மையானவர்கள் ஆகின்றார்கள். பின்னர் அவர்கள் 84 பிரிவுகள் எடுத்து கீழே வருகின்றார்கள். பாரத மக்களாகிய நீங்கள் இந்த தேவர்களை வழிபடுகின்றீர்கள் என அவர்களிடம் கூறுங்கள். அவர்கள் யார்? அவர்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தவர்கள் இல்லையா? இப்பொழுது அவர்கள் எங்கே? 84 பிறவிகளை எடுத்தவர்கள் யார்? சத்தியத்தில் இந்த தேவர்களே இருந்தார்கள். இந்த மகாபாரத யுத்தத்தில் ஒவ்வொருவரும் இப்பொழுது அழிக்கப்பட இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இப்பொழுது தூய்மையற்றவரும் சமூகப்பிரதானமாகவும் உள்ளனர். இவரின் பல பிறவிகளின் இறுதியில் நான் வந்து இவரில் பிரவேசிக்கின்றேன். அவர் முழுமையான பக்தராக இருந்தார். அவர் நாராயணரை வழிபடும் வழக்கம் உடையவர். நாம் அவரிடம் பிரவேசித்து அவரை நாராயணன் ஆக்குகின்றேன். இப்பொழுது நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த தேவ ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரு மணி மாலை உருவாக்கப்படுகிறது. உச்சியில் அஷரீரியான மலரும் பின்னர் இரட்டை மணிகளும் இருக்கின்றன. உலகத்தந்தை பிரம்மாவும் உலகத்தாய் சரஸ்வதியும் ஸ்ரீ பாபாவிற்கு நேரடியாக கீழே இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த முயற்சியை செய்வதன் மூலம் விஷ்ணு பூமியின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பாரத மக்கள் கூறுகின்றார்கள், பாரதம் எங்களுக்கே உரியது. நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் பொழுது வேறு எந்த சமயங்களும் இருக்க முடியாது. இது எனது ராஜ்யம் என நீங்கள் கூற மாட்டீர்கள். அங்கே வேறு எந்த ராஜ்யமும் இருக்க முடியாது. இங்கே பல இருக்கின்றன. அவர்கள் எங்களுடையது உங்களுடையது என கூறுகிறார்கள். இந்த விஷயங்கள் அங்கே இருக்க முடியாது. ஆகையால் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை மற்ற அனைத்தையும் துறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களுக்கு முன்னால் தியானத்தை நடத்தி உங்களுக்கு திருஷ்டி கொடுப்பதற்கு ஒருவர் விசேஷமாக அமர வேண்டும் என்பதில்லை. தந்தை கூறுகின்றார், நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் அட்டவணையை வைத்திருங்கள். நாள் முழுவதும் நான் எவ்வளவு நேரம் நினைவில் நினைத்திருந்தேன், நான் காலையில் எழுந்த பின்னர் எவ்வளவு நேரம் தந்தையுடன் உரையாடினேன், இன்று நான் பாபாவின் நினைவில் நினைத்திருந்தேனா? இவ்விதமாக உங்களுக்காக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய புத்தியில் இந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றீர்கள், எனவே அதை மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். காமமே கொடிய எதிரி என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. அவர்கள் இங்கே 2 முதல் 4 வருடங்களுக்கு இருந்துவிட்டு பின்னர் மாயை பலத்த வலிமையுடன் அறையும் பொழுது வீழ்ந்து விடுகிறார்கள். பின்னர் அவர் எழுதுகின்றார்கள், பாபா நான் எனது முகத்தை அவலட்சணமாகிவிட்டேன். தங்களது முகங்களை அவலட்சணமாக்கிக் கொண்டவர்கள் 12 மாதங்களுக்கு இங்கே வரக்கூடாது என பாபா பதிலளிக்கின்றார். நீங்கள் தந்தைக்கு சத்தியம் செய்துள்ள பொழுதும் விகாரத்தில் விழுகின்றீர்கள், என்னிடம் வர வேண்டாம், இலக்கு அதி உயர்ந்தது. தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கவே வந்துள்ளார். பல குழந்தைகள் திருமணம் செய்தும் தூய்மையாக வாழ்கிறார்கள். ஆம், ஒரு பெண் தாக்கப்பட்டால் அவரின் பாதுகாப்பிற்காக ஒரு தூய திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதிலும் மாயை அவர்களின் மூக்கை பற்றி பிடிப்பதால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். பெண்களும் பெருமளவில் தோற்கடிக்கப்படுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சூற்பலகைகள், அதாவது அரக்கிகள். அந்த செயல்கள் அனைத்தும் இந்த நேரத்திற்கு உரியவையாகும். பாபா விகாரமானவர்களை இங்கே இருக்க அனுமதிப்பதில்லை. நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டும். உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தந்தை கூறுகின்றார், இப்பொழுது ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராகி தொடர்ந்தும் பாபாவின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். நீங்கள் உங்கள் அட்டவணையை பாபாவிற்கு காட்டினால் மாத்திரமே அவரால் உங்களுக்கு ஆலோசனை வழங்க முடியும். இந்த விஷயங்கள் பெருமளவில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் போகப்படைக்கலாம், ஆனால் நான் அதை உண்பதில்லை, நான் தானி ஆவேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதும் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்திருந்தன. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். இரவு வகுப்பு 15/6/1968. பலவிதமான இதயங்களை கொண்டவர்கள் கடந்த காலத்தை மீட்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய இதயங்களின் பலவீனமும் மீட்டல் செய்யப்படுகிறது. இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் தண்டவாளத்தில் உறுதியாக இருக்குமாறு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். நினைவின் மூலம் மாத்திரமே அதிகபட்ச நன்மை உள்ளது. நினைவின் மூலம் மாத்திரமே உங்கள் ஆயுட்காலம் நீடிக்கிறது. குழந்தைகள் நாடகத்தை புரிந்து கொண்டால் அவர்கள் வேறு எந்த எண்ணத்தையும் கொண்டிருக்க மாட்டார்கள். இந்நேரத்தில் நாடகத்தில் நீங்கள் இந்த ஞானத்தை கற்று அதனை கற்பிக்கின்றீர்கள். பின்னர் இந்த பாகம் முடிந்துவிடும். தந்தையினுடைய பாகமோ அல்லது எங்களின் பாகங்களோ இருக்க முடியாது. அவரது கொடுக்கின்ற பாகமோ அல்லது எங்களின் எடுக்கின்ற பாகமோ இருக்க முடியாது. எனவே இரண்டும் ஒன்றாகிவிடும். எங்களது பாகங்கள் பின்னர் புதிய உலகிலும் பாபாவின் பாகம் மௌனதாமத்திலும் இடம்பெறும். எங்கள் பாகங்களின் பதிவு சுருள், அதாவது ரீல், பதிவு செய்யப்படுகிறது. எங்கள் பாகங்கள் எங்களின் வெகுமதிக்கும் பாபாவின் பாகம் மௌனதாமத்திற்கும் உரியது. கொடுக்கின்ற பாகங்களும் எடுக்கின்ற பாகங்களும் பதியப்படுகின்றன. நாடகம் இப்பொழுது பூர்த்தி அடைகிறது. பின்னர் நாங்கள் சென்று எங்களுடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம். அந்த பாகம் பின்னர் மாற்றமடையும். இந்த ஞானம் முடிவடைந்து நாங்கள் அவ்வாறு ஆகுவோம். பாகம் முடிவடையும் போது எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. தந்தையினதும் குழந்தைகளினதும் பாகங்களும் இருக்க முடியாது. இவரும் முழுமையாக இந்த ஞானத்தை எடுக்கின்றார். அந்த ஒரே ஒருவரிடமும் எதுவும் எஞ்சி இருக்காது. கொடுப்பவரிடமும் எதுவும் எஞ்சி இருக்காது. பெறுபவரிடமும் எதுவும் குறைவாக இருக்காது. எனவே இருவரும் சமமானவர்கள் ஆகின்றார்கள். இதற்கு உங்களுக்கு இந்த ஞான கடலை கடைகின்ற புத்தி தேவை. விசேஷமான முயற்சி நினைவு யாத்திரைக்கானது. தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். அதை கூறுகின்ற பொழுது அது ஒரு பெரிய விஷயமாக ஆகின்றது. ஆனால் அது புத்தியில் இருக்கும் பொழுது மிகவும் சூக்ஷ்மமாக உள்ளது. ஸ்ரீ பாபாவின் உருவம் என்ன என்பதை உன்னோடு நீங்கள் அறிவீர்கள். அதை விளங்கப்படுத்தும் போது அது பெரிய விஷயம் ஆகின்றது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பெரிய லிங்கங்களை உருவாக்குகிறார்கள். ஆத்மா ஒரு சின்னம் சிறிய புள்ளி ஆகார். இது ஒரு அற்புதமே. நீங்கள் எப்பொழுது முடிவை அடைவீர்கள்? இறுதியில் அவர்கள் முடிவற்றது என கூறுகிறார்கள். ஓர் ஆத்மாவிலேயே முழு பாகமும் பதியப்பட்டுள்ளது என பாபா விளங்கப்படுத்துகிறார். இது ஓர் அற்புதமாகும். நீங்கள் முடிவை அடைய முடியாது. நீங்கள் உலக சக்கரத்தின் முடிவை அடைய முடியும். படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமும் இறுதியையும் நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். பாபா ஞானம் நிறைந்தவர். பின்னர் நாங்களும் முழுமையடையும் போது நாங்கள் பெறுவதற்கு மேலதிகமாக எதுவும் இருக்க முடியாது. தந்தை இவரினுள் பிரவேசித்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் ஒரு புள்ளி ஆவார். ஆத்மாவினதோ அல்லது கடவுளினது காட்சியை காண்பதன் மூலம் அந்த அளவு சந்தோஷம் இருக்க முடியாது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் அப்பொழுது மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழைக்கப்படும். தந்தை கூறுகின்றார், என்னில் இருக்கின்ற இந்த ஞானம் முடிவடையும். அது உங்களிலும் முடிவடையும். நீங்கள் இந்த ஞானத்தை எடுத்து மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் அனைத்தையும் எடுக்கின்றீர்கள். இருந்த பொழுதும் தந்தை தந்தையே. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்மாக்களாகவே இருப்பீர்கள். நீங்கள் தந்தையாக ஆக மாட்டீர்கள். இது ஞானமாகும். தந்தை தந்தையே ஆவார். குழந்தைகளும் குழந்தைகளே ஆவார்கள். இது இந்த ஞான கடலை கடைந்து அதன் ஆழத்திற்கு செல்கின்ற கேள்வியாகும். அனைவரும் வீடு திரும்ப வேண்டும் எனவும் நீங்கள் அறிவீர்கள். அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டும். ஆத்மாக்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கார்கள். முழு உலகமுமே முடிவடைய உள்ளது. நீங்கள் இதில் பயமற்றவராக வேண்டும். நீங்கள் பயமற்றவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். சரீர உணர்வு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஸ்திதியை அடைய வேண்டும். தந்தை உங்களை தனக்கு சமமாக ஆக்குகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் தொடர்ந்தும் மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்குகின்றீர்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்கின்ற அவ்வாறான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு இன்னமும் நேரம் இருக்கிறது. நீங்கள் இதை மிக நன்றாக ஒத்திகை பார்க்க வேண்டும். நீங்கள் இதை பயிற்சி செய்யவில்லை என்றால் நின்று விடுவீர்கள். உங்களுடைய கால்கள் நடுங்க ஆரம்பித்து திடீரென்று மாரடைப்பு ஏற்படும். ஒரு தமோபிரதான சரீரத்திற்கு மாரடைப்பு ஏற்பட நீண்ட காலம் எடுக்காது. நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தொடர்ந்தும் சரீரமற்றவர்களாகி தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக தொடர்ந்தும் நெருக்கமாக வருவீர்கள். யோகம் செய்பவர்கள் மாத்திரமே பயமற்றவர்களாக இருக்க முடியும். நீங்கள் யோகத்தின் மூலம் சக்தியையும் இந்த ஞானத்தின் மூலம் செல்வத்தையும் பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு சக்தி தேவை. எனவே சக்தியை பெறுவதற்கு தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர். அவர் ஒரு பொழுதும் நோயாளியாக முடியாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது தொடர்ந்தும் அழிவற்ற மருந்தை உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். எவருமே எப்பொழுதுமே நோய்வாய்ப்படாத சஞ்சீவினி மூலிகையை நான் கொடுக்கின்றேன். தூய்மையாக்குகின்ற தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தேவர்கள் எப்பொழுதும் நோயிலிருந்து விடுபட்டவர்களும் தூய்மையானவர்களும் ஆவார்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுடைய ஆசியை பெறுகின்றீர்கள் என்ற நம்பிக்கையை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை இப்பொழுது வந்துள்ளதை போன்று எண்ணிக்கையற்ற முறை வந்திருக்கின்றார். பாபா எதையெல்லாம் கற்பித்து விளங்கப்படுத்துகின்றாரோ அதுவே ராஜயோகமாகும். கீதை போன்றவை பக்தி மார்க்கத்திற்கு உரியவையாகும். தந்தை இப்போது உங்களுக்கு இந்த ஞான பாதையை காட்டியுள்ளார். தந்தை உங்களை கீழான நிலையிலிருந்து மேலே எடுத்ததன் மூலம் ஈடேற்றுகின்றார். தங்களுடைய புத்தியில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் மாலையின் மணிகள் ஆகின்றார்கள். நீங்கள் பக்தி செய்ததனால் கீழே வந்திருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை இப்பொழுது வந்து உங்களை ஒரு உண்மையான வருமானத்தை ஈட்டுவதற்கு தூண்டுகின்றார். பரலோக தந்தை செய்வதை போன்று ஒரு லௌகீக தந்தை அவ்வாறான வருமானத்தை சம்பாதிக்க உங்களை தூண்டுவதில்லை. அச்சா, குழந்தைகளான உங்களுக்கு இரவு வந்தனங்களும் நமஸ்தேயும். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, மாயை மிகவும் பலசாலியாகி உங்களின் முன்னே வருவாள். அவளை குறித்து பயப்படாதீர்கள். மாயையை வென்றவராகுங்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். இரண்டு, உங்களுடைய உண்மையான அட்டவணையை தந்தைக்கு காட்டுங்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக வாழுங்கள். நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். ஓர் ஆன்மீக ரோஜாவாகி ஓர் ஆன்மீக சேவையாளராக உங்களுடைய ஆன்மீக நறுமணத்தை தொலைவிற்கும் பறந்து பரவ செய்வீர்களாக. ஆன்மீக ரோஜாக்கள் தமது ஆன்மீக நறுமணத்தை தமது ஆன்மீக மனோபாவத்தினால் தொலைவிற்கும் பறந்து பரவ செய்கிறார்கள். சதா அவர்களின் பார்வையில் பரமாத்மா அமைந்துள்ளார். அவர்கள் எப்பொழுதும் ஆத்மாவான உயிரையே பார்த்து ஆத்மா உடனேயே உரையாடுகிறார்கள். நான் ஓர் ஆத்மா, நான் எப்பொழுதும் பரமாத்மாவின் குடையின் கீழ் நடக்கின்றேன். ஆத்மாவான எனது கராவன்கார், அதாவது என்னை கொண்டு அனைத்தையும் செய்பவர் பரமாத்மாவே ஆவார். ஒவ்வொரு வினாடியும் பிரபு தம்முடன் இருக்கின்றார் என்ற அனுபவம் செய்பவர்கள் சதா அழியாதவர்களாக இருப்பதுடன் சதா தமது ஆன்மீக நறுமணத்திலும் நிலைத்திருக்கிறார்கள். இதுவே ஓர் ஆன்மீக சேவையாளரின் முதலாம் இலக்க சிறப்பியல்பாகும். ஸ்லோகம். தடைகளில் இருந்து விடுபட்டு சேவை செய்வதில் முதல் இலக்கத்தை பெறுவது என்றால் முதல் இலக்க பாக்கியசாலி ஆத்மா என்று அர்த்தம். அவ்யக்த ஈஸ்வரா, இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன்முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பிராமண வாழ்க்கையில் சரீரங்கள், உறவு முறைகள், வசதிகள் ஆகிய அனைத்து பந்தனங்களும் முடிவடைந்து விட்டன. அப்படித்தானே? இப்பொழுது எந்த பந்தனமும் இல்லை. பந்தனங்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஆனால் உறவு முறைகள் உங்களுக்கு அன்பான ஒத்துழைப்பை வழங்குகின்றன. எனவே எந்த பௌதீக உறவினர்களின் பந்தனமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆன்மீக உறவினர்கள் மாத்திரமே உள்ளனர். அத்தகைய பிராமணர்கள் என்றால் ஜீவன்முக்தி அடைந்தவர்கள் என்று அர்த்தம். ஓம் சாந்தி.